السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم ربنا لك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما شئت من شيء بعد. أهل الثناء والمجد، أحق ما قال العبد، وكلنا لك عبد. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت، ولا ينفع ذا الجد منك الجد. إنك لا تنام ولا ينبغي لك أن تنام، تخفض القسط وترفعه، يرفع إليك عمل الليل قبل عمل النهار، وعمل النهار قبل عمل الليل. حجابك النور، لو كشفته لأحرقت سبحات وجهك ما انتهى إليه بصرك من خلقك. وصلوات ربي وسلامه على سيدنا وسندنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد النبي الأمي القرشي الهاشمي المطلبي خير الأنام ولبنة التمام ومسك الختام، وعلى آله البررة الكرام وصحبه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، பெருமை கூறிய இந்த கல்லூரியின் வளாகத்திலே ஒரு கல்லூரியின் இதயம் பற்றி பேசுவதற்கும் சிந்திப்பதற்கும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்வதற்கும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்து இந்த இனிய காலை பொழுதிலே சுந்தரமான உங்கள் வதனங்களை நான் பார்க்க, உங்களோடு நானும் இரண்டர கலந்து நான்கு நல்ல விடயங்களை உங்களிடமிருந்து படித்துக் கொள்ளும் சந்தர்ப்பத்தை தந்து என்னை உங்களோடு ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா, மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் சுவனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. ஆசிரிய பணி, அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற சான்றோர் வாக்கை தாரக மந்திரமாக கொண்டு ஆசிரிய பணிக்கென்றே தம்மை அர்ப்பணித்து வாழுகின்ற என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரிய பெருந்தகைகளே, கல்வியுலக கண்மணிகளே, உங்கள் எல்லோருடனும் சில பொழுதுகள் கழிப்பது மிக மிக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்று நான் கருதுகிறேன். துவக்கத்தில் நன்றி சொல்லித்து நமது விடயத்துக்கு போகலாம் என்று ஆசைப்படுகிறேன். இப்படியான ஒரு சந்திப்புக்கு ஏற்பாட்டை செய்த இந்த கல்லூரியின் அதிபர் ஆசிரியர்களுக்கு முதற்கண் எனது இதயபூர்வமான நன்றிகளை செலுத்துகின்றேன். மக்தப அல்லது நூலகம் என்பது ஒரு கல்வி நிறுவனத்தின் இதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கல்வி நிறுவனத்தின் இதயம் பற்றி பேசுகின்ற கேட்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தவர்களுக்கு இதயத்திலிருந்து நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே பெரும் இதயம் படைத்தவர்கள் இதயம் பற்றி பேசுவதற்கு அழைப்பு விடுத்ததற்கு இதயத்திலிருந்து அவர்களுக்கு நன்றிகள், ஆயிரம் ஆயிரம் கோடானு கோடி நன்றிகள். ஜஸாகுமுல்லாஹு கைரா. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீங்களும் நாங்களும் ஒன்றிணைந்திருக்கிறோம். அரை மணித்தியாலம் தாமதித்து இந்த இடத்திலே நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கிறோம். தாமதத்துக்கு முழுக்க முழுக்க நானே பொறுப்பு. ஏற்பாட்டாளர்கள் அவர்கள் உரிய நேரத்துக்கு தமது வேலைகளை கனகச்சிதமாக செய்து முடித்து வைத்திருந்தார்கள். நீங்களும் உரிய நேரத்துக்கு முன்னரேயே இங்கே சமூகம் அளித்திருந்தீர்கள். எனது வருகையில் ஏற்பட்ட தாமதத்துக்கு உங்களிடம் 30 வினாடிகளுக்காக 30,000 தடவைகள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் 30 வினாடிகள் என்பது ஒரு வினாடி கூட திரும்ப பெற முடியாத ஒன்று. நீங்கள் இங்கே 100 பேர் இருக்கிறீர்கள் என்றால் 30ஐ 100ஆல் பெருக்கி பார்த்தால் 3000 வினாடிகளை வீணடிப்பதற்கு நான் காரணமாக இருந்திருக்கிறேன். ஆகவே உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். என் மனதின் அடித்தளத்திலிருந்து நீங்கள் மன்னித்தால் தான் அல்லாஹ் தஆலா மன்னிப்பார். இன்னமா அந்த ஐயாம் குல்லமா தஹப யௌமுன் தஹப பஅபுக் என்று பெரியவர் அல் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். இன்னமா அந்த ஐயாம் குல்லமா தஹப யௌமுன் தஹப பஅபுக். மனிதனை பார்த்து பேசுகிறார்கள். நீயார் சில நாட்கள், ஒரு நாள் உனக்கு கழிந்து விட்டதென்றால் உன்னில் ஒரு பகுதி முடிந்து விட்டது. 30 வினாடிகள் கழிந்தது, அதனை என்ன செய்தும் திரும்பிக் கொண்டு வர முடியாது. அதனால்தான் இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கீரத்தை பற்றி பேசும்போது, உரோசம் பற்றி பேசும்போது, கழிந்த நேரத்தில் வீணாக கழிந்து போன நேரத்தை பற்றி உரோசம் கொள்வதை பற்றியும் பேசியிருக்கிறார்கள். மனிதன் தனது வாழ்க்கையில் வீணாக கழிந்த எந்த பயனுமற்று அவன் கழித்துவிட்ட நாளிகையை பற்றி கவலைப்படுவது, அதற்காக உரோசம் கொள்வது, உரோசம் கொள்வதில் மிக முக்கியமான ஒரு உரோசம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் உரோசம் வந்திருக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் நேரத்துக்கு கடமையாற்றி பழக்கப்பட்டவர்கள். போதாக்குறைக்கு என்னை வேறு திட்டியும் இருப்பீர்கள் மனதளவில். அதற்காக உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் மன்னித்தாலும் கூட சென்றுவிட்ட 30 வினாடிகளை மீள கொண்டு வந்து ஈடு செய்ய முடியாது என்பது மறைக்க மறுக்க மறக்க முடியாத ஒரு உண்மை. ஆகவே இந்த நிலையில் இருந்து அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. இந்த 30 வினாடிகளுக்கு அல்லாஹ் நம்மை தண்டிக்காதிருப்பானாக. இழந்ததை நமது வாழ்க்கையில் 30 வினாடிகளுள் நாம் செய்வித்து அதற்கு பிறகு மரணத்தை தழுவுவதற்கு அல்லாஹ் தௌஃபிக் தருவானாக. அடுத்து இங்கே ஒன்று சேர்க்கப்பட்டுள்ள நோக்கத்தை பற்றி துவக்கத்தில் அருமையாக அற்புதமாக விளக்கப்படுத்திவிட்டு சென்றார் நமது அன்பை அருமை நண்பர் இஜ்ரான் ஹஸ்ரத் அவர்கள். கைபத்தஸ்தபீது மினல் மக்தபா, மக்தபாவிலிருந்து எப்படி நீர் பயனடைவீர், நூலகத்திலிருந்து எப்படி நீர் பயனடைவீர் என்று அதன் தலைப்பு என்று அவர் சொல்லிவிட்டு சென்றார். மக்தபா என்றால் என்ன, மக்தபாவுக்குள் உள்ளே இருப்பது என்ன, மக்தபாவினால் பயன்பெறுவதென்றால் எப்படி பயன்பெறுவது, எதனை பயன்பெறுவது என்பன போன்ற விடயங்களை எல்லாம் இந்த முஹாபராவுக்குள் நாம் உள்ளடக்கலாம். முப்பெரும் பிரிவுகளாக பிரித்துக் கொள்வோம். ஒன்று மக்தபா பற்றியது, இரண்டாவது அதற்குள் இருக்கும் கிதாபு பற்றியது, மூன்றாவது அந்த கிதாபுகளுக்குள் உருண்டு புரண்டு நீச்சல் அடித்து விளையாட்டுகள் நடத்தி எப்படி எப்படியெல்லாம் பயன்கள் பெற முடியும் அவற்றை எப்படி சமூகத்திற்கு பயனுள்ள தகவல்களாக நகர்த்த முடியும் என்பது பற்றிய பிரிவு. இப்படி முப்பெரும் பிரிவுகளாக நாம் பிரித்துக் கொண்டால் நம் பணி இலகுவாகிவிடும் என்று நான் ஆரம்பத்தில் கருதுகிறேன். இப்பொழுது உங்களது கையில் இருக்கக்கூடிய விளக்க குறிப்பு, விரிவுரை குறிப்பு முதற்கிறார். இதில் 28 பக்கங்கள் முதல் பக்கம் உட்பட இருக்கும். அவை இருக்கின்றனவா? ஒவ்வொரு பக்கமும் சரியாக ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் அச்சாகி பிரதி ஆகி உள்ளதா என்பதை ஆரம்பத்தில் தயவு செய்து சரிபார்த்துக் கொள்ளுங்கள். துவக்கத்தில் மக்தபா என்ற கலிமாகவை தஹ்கீக் செய்வோம், தஹ்லீல் செய்வோம். மக்தபா என்பது மஃஅலா என்ற வஸ்னில் உள்ளது. மஃஅலா என்ற வஸ்ன் இரண்டு மூன்று வகையான அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய வகையில் சுலாசி முஜர்ரத்திலிருந்து வரும் என்று நீங்கள் படித்திருக்கிறீர்கள். அதில் ஒன்றுதான் இதா கசுர ஷைஉ பில் மகான் கீல ஃபீஹி மஃஅலா. அதாவது ஓரிடத்தில் ஒரு பொருள் அதிகமாக இருக்கும் என்றால் அந்த இடத்தை சுட்டுவதற்கு அந்த பொருளில் அந்த பொருளை குறிக்கக்கூடிய சொல் அந்த பொருளை குறிக்கக்கூடிய சொல் சுலாசி முஜர்ரதாக இருந்தால் அதனை மஃஅலா என்ற வஸ்னில் கொண்டு வருவார்கள். கல்ப், ஒரு இடத்தில் நாய் அதிகமாக இருந்தால் அந்த இடத்தை யாராவது கல்ப் மக்லபா, நாய் அதிகமாக உள்ள இடம், சரியா? அசத் அதிகமாக உள்ள இடம் மஸ்தா. இப்படி கொஞ்சம் உங்களிடத்திலிருந்து உதாரணங்கள் எதிர்பார்க்கிறேன். மஸ்தா, ஃபசாத் அதிகமாக உள்ள இடம், பயங்கரமான உதாரணம். மக்பரா, அதில் சின்ன வித்தியாசம் இருக்கிறது. மஃஅல் என்ற வர்ஃபில் தான் தா சேர்க்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது. கபர்கள் அதிகமாக உள்ள இடத்துக்கு மக்பரா என்பது அல்ல. கபர் என்றால் தஃபன, அடக்கினான். அத்கல மையிதன் ஃபி துராப், தஃபன மதுபின் என்ற அர்த்தத்தில் தான் மக்பர் என்று வந்திருக்க வேண்டும். அதுக்கு தா ஜாயிதாக கொண்டு வரப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே மக்பராகவே ஒரு பக்கம் வைத்து விடுவோம். வேறு ஏதும் உதாரணம்? மஸ்பலா, தார சொற்களை பாருங்க. மஃப்சதா, மஸ்பலா, அசிங்கம், குழப்பம். மகாபலாவின் ஆரம்பமே அசிங்கமும் குழப்பமுமாக இருக்காமல் இருக்க பாதுகாத்துக் கொள்வோம். மஸ்அலா, மஸ்அலா அதிகம் கேள்வி கேட்கும் இடம், ஆனால் வேறு மானாவும் அதுக்கு இருக்கிறது. சுவாலுடைய மானா மஸ்அலா சொல்லிக்கொள்ளலாம். மஹ்கமா, சுக்கும் அதிகம் நிறைந்த இடம். மஹ்கமா, நீதிமன்றம், சுக்கும் அதிகம் செலுத்தப்படக்கூடிய இடம் மஹ்கமா. ஹைர், இப்படி முதலாவது எதையும் நாங்கள் படிக்கும் முன் அதனுடைய துவக்கம் அந்த சொல்லும் பொருளும், சொல்லும் பொருளும், சொல்லும் பொருளும், சொல் கலிமா முஃப்ரத், அதனுடைய மதுலுல் என்ன, அதனுடைய மதுலுல் என்ன, அதனை தஹ்கீக் செய்து கொள்வது கட்டாயம். சொல்லும் பொருளும் கண்டிப்பானது, கட்டாயம் படித்தாக வேண்டியது, கண்டிப்பாக படித்தாக வேண்டியது. ஒரு சொல் அது சுட்டுகின்ற பொருள், சொல்லும் பொருளும். சொல் இருந்தால் பொருள் இருக்கும், பொருள் இருந்தால் சொல் இருக்கும். லஃப் ஒன்று இருந்தால் மானா ஒன்று இருக்கும், மானா ஒன்று இருந்தால் லஃப் ஒன்று இருக்கும். சொல்லும் பொருளும் பிரியாதவை, சொல்லும் பொருளும் இணை பிரியாதவை. இணை பிரியாதவைக்கு உதாரணம் சொல்லுவார்கள். என்ன உதாரணம் சொல்லுவார்கள்? நகமும் சதையும் போல. வேறு? தானும் பருப்பும் போல. என்ன விலங்கல்ல கண்ணும் இமையும் போல. அருமையான உதாரணங்கள் பாருங்க ஹசரத்மார், என்ன உதாரணங்கள்? கண்ணும் இமையும் போல, வேறு தாயும் சேயும் போல. அடேங்கப்பா, தாயும் சேயும் போல, ஊசியும் நூலும் போல, டயரும் டியூபும் போல. தேங்காவும் தேங்காவும் புட்டும் போல, பாலும் பழமும் போல. ஆனால் நீங்க சொன்ன அனைத்துமே பிரியக்கூடியவை. நகமும் சதையும் நகம் வளர வளர வெட்டுவீர்கள், பிரிந்து போகிறது. கண்ணும் விழி என்றால் கண், கருமி கருவி கருவிழி கருவிழி, கண்ணும் கருவிழியும். அதென்றால் பொருத்தமான உதாரணம், கண்ணும் கருவிழியும். கருப்பு பாதை இருக்கிறது, அது பிரிந்து போகாது. கண்ணும் இமையும் இமை கலந்து வருகிறது. வேற என்ன சொன்னீங்க உதாரணம்? நூலும் சேலையும் பிரியும், பிரிக்கலாம், நூலை பிரிக்கலாம், சேலையிலிருந்து உருவி எடுக்கலாம். முடியாதா? முடியும். பானும் பிட்டும் பிட்டும் தேங்காயும் போல, அது அரசியல்வாதிகள் சொல்லுகின்ற உதாரணம், அவர்களுக்கு அது பொருத்தமாக இருக்கலாம். வேண்டுமென்றால் பிட்டை பிரிப்பதற்குத்தான் தேங்காய் போடுவார்கள். தேங்காய் கலந்த தேங்காய்ப்பு கலந்த பிட்டு கிழக்கு மாகாணத்தில் உள்ளவர்களுக்கு, வட மாகாணத்தில் உள்ளவர்களுக்கு தெரியும். தாகிர் ஹசரத்தில் கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க, தேங்காய்ப்பு கலந்த பிட்டு எப்படி இருக்கும் ஹசரத்? புட்டு வேறையா இருக்கும், அதுக்கு பிறகு தேங்காய்ப்பு, அதுக்கு பிறகு பிட்டு, அப்படித்தான் இருக்கும். கலந்து இருக்குதா? புட்டு வேற, அதுக்கு பிறகு வெள்ளையா தேங்காய்ப்பு இருக்கும், அதுக்கு பிறகு பிரவுன் கலர்ல இருக்கும் பிட்டு. அதுக்கு பிறகு பிட்டும் தேங்காயும் போல என்பது அரசியல்வாதிகள் சொல்லிக் கொள்கின்ற உதாரணம். ஆனால் தமிழ் சமூகமும் முஸ்லிம் சமூகமும் வடக்கில் கிழக்கில் பிட்டும் தேங்காயும் போல் வாழ்ந்தார்கள் என்று சொல்வார்கள். உண்மையில் பிட்டை பிரிப்பதற்குத்தான் இடையில் தேங்காய் போடுகிறார்கள். கண்ணும் கருவிமையும் கண்ணும் கருவிலையும் பொருத்தமான உதாரணம். தேனும் தயிரும், தேன தயிரில் கலந்துட்டா அதுக்கு பிறகு பிரிச்செடுக்கலுமாத? தேனும் தயிரும் பிரிச்செடுக்கலாது. தோலும் சதையும், சதன்டா என்ன, தோலும் தான் என்ன கொண்டு தானே. ஆனால் தமிழ் இலக்கியத்தில் இணை பிரியாதவற்றுக்கு உதாரணம் சொல்வது சொல்லும் பொருளும். பண்டைய தமிழ் இலக்கியங்களில் படித்தீர்கள் என்றால் இணை பிரியாதவற்றுக்கு அவர்கள் சொல்லுகின்ற உதாரணம் என்ன தெரியுமா? சொல்லும் பொருளும். சொல்லிருந்தால் பொருள் இருக்கும், பொருள் இருந்தால் சொல் இருக்கும், சொல்லிலிருந்து பொருள் பிரியாது, பொருளிலிருந்து சொல் பிரியாது. லா கலிமத்த பிதூனி மானா வலா மானா பிதூனி கலிமா, புரியுதா என்னண்டு? ஆகவே சொல்லொண்டு வந்தால் அது என்ன, அதுக்கு நிச்சயமாக ஒரு பொருள் இருக்கும், அதுடைய மதுருள் இருக்கும். அலாமா யதுல்லு அலை, அது எதனை சுட்டுகிறது, அதனுடைய உள்ளார்ந்த மஹ்ஸா என்ன, உள்ளார்ந்த அர்த்தம் என்ன, இதனை படிப்பது அவசியத்திலும் அவசியம், ஆரம்பமாக செய்ய வேண்டியது. தஹ்லீலுல் முஃப்ரத் மக்தபா என்பது இந்த மஃஅலா என்ற வஸ்லில் இதனைத்தான் குறிக்கிறது. அதாவது கிதாப் அதிகமாக உள்ள இடம், கிதாப் அதிகமாக உள்ள இடம் மக்தபா. புரிந்து கொண்டீங்களா? இது தஹ்லீலுஹு மின நாஹியத்தில் லுகவியா, அம்மா மின நாஹியத்தில் இஸ்திலாஹியா. இப்ப நாங்க இதுக்கு வரும், இஸ்திலாஹன் அதுக்குரிய ஒரு தாரீஃப் தேவை. நான் பேசிக்கொண்டு போவேன், என்னையும் பாருங்கள், என் வடிவையும் பாருங்கள், அந்த தாளையும் பாருங்கள், தாளுக்குள் இருப்பவற்றையும் பாருங்கள். சரிதான், நான் ஒவ்வொரு பொட்டியா இதை பாருங்க இதை பாருங்க சொல்லிக் கொண்டு போறது எனக்கு கஷ்டமா இருக்கு சில நேரத்தில். முதல் பெட்டிக்குள்ள இருக்கிறோம், இரண்டாம் கம்பார்ட்மெண்ட்டுக்குன்னு போகல. ட்ரெயின் உண்டு, ட்ரெயின்ல பல கம்பார்ட்மெண்ட், அதுல முதலாவது கம்பார்ட்மெண்ட்ல ஏறி இருக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக அதற்குள்ளே இருக்கும் அல் மக்தபா ஹிய மக்கான் يحوي مصادر المعلومات المختلفة صفة مصدر المختلفة صفة مصدر معلومات تكلا பல்வேறு பட்ட தகவல் வழிகளை உள்ளடக்கிய ஒரு இடம் தான் மக்தபா. பல்வேறு பட்ட தகவல் வழிகள், தகவல்களை கொடுப்பதற்கு பல வழிகள் உள்ளன. அது கிதாப் இருக்கும், சஹீஃபா இருக்கும், மஜல்லா இருக்கும், சீரி இருக்கும், ஷரீஃப் கெசட் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு தகவல் தரும். அது அன்றாட தகவலாக இருக்கலாம், முன்னைய காலத்து தகவலாக இருக்கலாம், எதிர்காலத்தில் வரப்போவதை முன்கூட்டி சொல்லக்கூடிய தகவலாக இருக்கலாம். எப்படியோ ஒரு மாலூமை தரக்கூடிய எந்த ஒரு பொருளும் அது மஸ்தர். அந்த மாலூம் எங்கிருந்து பிறக்கிறதோ அதனை மஸ்தர் என்று சொல்லுவோம். மிம்ம யஸ்துருல் மாலூம். இப்படியான பல்வேறுபட்ட அது கிதாப் இருக்கும் அந்த மக்தபாவில் நுழைந்தால், உஸ்துவானாக இருக்கும், ஷரீத் இருக்கும், சஹீஃபா இருக்கும், தௌரியாக இருக்கும், பலவாறான அம்சங்கள் அங்கே இருக்கும். எல்லாமே தகவல் தருபவை. பல வகையான தகவல் தரக்கூடியவற்றை ஒன்று சேகரித்து வைத்திருக்கக்கூடிய இடத்தை வரையறை செய்து கொள்கிறோம் மக்தபா. அதுதான் மக்தபா. விளங்கி கொண்டீங்களா? இது ஏதாவது கருத்து மயக்கம் இருக்குதா? மக்தபா உலகத்தில் எப்படி உருவானது, எப்பொழுது உருவானது, யார் உருவாக்கினார் என்பது பற்றிய தகவல்கள் இல்லை. எப்ப உருவானது என்பதற்கு வரலாறு தேடி பார்த்தால் சரியான தகவல் சொல்லிக்கொள்ள முடியாது. இருந்தாலும் பண்டைய நாகரிகங்களை பற்றி படிக்கும் போது சில மக்தபாக்கள் ஈராக்கிலே பெபிலோனியாவிலே இருந்ததாக சொல்லப்பட்டுள்ளது. ஈராக், பெபிலோன் இது போன்ற இடங்களில், ஈராக் ஒரு முக்கியமான நாகரிகத்திற்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய இடம். ஈராக் இருக்கிறதே நாகரிகத்துக்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய இடம். அதில் ஆரம்ப காலத்தில் சில மக்தபாக்கள் இருந்திருக்கின்றன. ஈராக்கை கிரேடில் ஆஃப் சிவிலைசேஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. நாகரிகத்தின் தொட்டில் என்று அதனை அழைப்பார்கள். மஹ்துல் ஹவாரா, நாகரிகத்தின் தொட்டி என்பார்கள். எங்கே ஆறுகள் நதிகள் இருக்குமோ, பெரிய ஆறுகள் நதிகள், அங்கிருந்துதான் பெரும்பாலும் நாகரிகம் உருவாகி உள்ளது என்பது பண்டைய கால வரலாறு. அப்படி தகவல்கள் உள்ளன. யூஃப்ரேட்ஸ், டைக்ரிஸ், திஜிலா, ஃபுராத் என்ற நதிகள் எல்லாம் இந்த ஈராக்கோடு சேர்ந்திருக்கக்கூடிய நதிகள். அங்கிருந்து பல நாகரிகங்கள், நாகரிகமான சமூகத்துக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பகுதியிலே மக்தபாக்கள் அமைந்தது உண்டு. அந்த காலத்திலே, புராதன காலத்திலே பல்வேறுபட்ட தொழில்நுட்பங்களுக்கு இன்றும் அது சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு நாடு. ஆனால் அது நிலை இப்படி இருக்கிறது. அஸ்ஸல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அய்யுஹத்தி அல் ஹால வல் பால ஃபில் இராக். ஹைர், ஈராக் இப்படியான நாகரிகத்தின் ஆரம்பத்தை வைத்துக் கொண்டிருந்த ஒரு நாடு. அங்கே சில மக்தபாக்கள் இருந்ததாக சொல்லப்பட்டுள்ளது. அதே போல வேறு சில மக்தபாக்கள் எகிப்தில் இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அலெக்சாண்ட்ரியா இது போன்ற இடங்களில் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர் தான் மக்தபாக ஒன்றை உலகத்தில் கண்டுபிடித்தார் அல்லது தோற்றுவித்தார், இன்ன ஆண்டிலே அது ஆரம்பமானது என்பதெல்லாம் தகவல்கள் கிடைக்காத ஒன்று. இது பொதுவானது. இஸ்லாமிய மார்க்கத்தின் உள்ளே மக்தபாக்கள் என்பது வேறு ஒரு விதமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதாவது உலக வரலாற்றில் மக்தபா பிகவ் நவர் அன்பியானபிகா, அதாவது மார்க்கம் எல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு மக்தபா என்றால் உலக வரலாற்றில் ஒன்று என்று பார்க்கும் போது என்றுதான் நாங்கள் இப்பொழுது படித்தது. முஸ்லிம்களுக்குள் மக்தபா சிந்தனை எப்பொழுது வந்தது, எப்படி வந்தது என்பதை பற்றி இப்பொழுது நாம் படிக்க போகுவோம். இஸ்லாத்தில் முதல் மக்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்காவில் இருந்த வீடு. நபி அவர்களுடைய மக்கா 13 ஆண்டு கால வாழ்க்கையில் வஹ்யி இறங்கும் போது மிக பெரும்பாலும் அதிலும் ஆரம்ப நாட்கள், அதாவது நபி அவர்களுடைய ஆரம்ப நாட்கள், வாந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன் என்ற ஆயத்து இறங்குவதற்கு முன் இருந்த, ஜஹ்ரன் தாவா செய்யாத, ஃபஸ்தா பிமா துமர் போன்ற ஆயத்துகள் இறங்குவதற்கு முன்னிருந்த காலப்பகுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பெரும்பாலும் வஹி வருவது அவர்களுடைய வீட்டில், எழுதிக்கொள்வது எங்கே, அவர்கள் வீட்டில் வைத்து எழுதப்பட்ட வஹி பாதுகாக்கப்படுவதும் பெரும்பாலும் எங்கே, அவர்களது வீட்டில் அல்லது நெருக்கமான சஹாபிகளின். ஆகவே முதலாவது எழுத்து பாதுகாக்கப்பட்ட இடம் இஸ்லாத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீடு. அந்த வகையில் அவ்வளவு மக்தபத்தின் ஃபில் இஸ்லாம் பைத்தி பைத்து சையிதின ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? இரண்டாவதாக அதனை தாண்டி சஹாபிகள் சிலருடைய வீடுகளில் மக்தபாக்கள் இருந்ததாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இங்கே மக்தபா என்று சொல்லும் போது நமது சிந்தனைக்கு புலப்படுகின்ற அலுமாரி வைத்து கிதாபுகள் இப்படி அச்சு போடப்பட்ட கிதாபுகள், அதுக்கு வேறு பதிவு, அதுக்கு வேறு ஆள், இப்படியெல்லாம் கற்பனையில் எடுத்துக்கொள்ளாமல் கிதாபு அல்லது எழுதப்பட்ட காகிதத்தில் எழுதப்பட்டும் இருக்கவில்லை. எதில் எழுதப்பட்டிருக்கு? தோளில், இலையில், எலும்பில், இப்படி எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருந்தன. சில சஹாபிகளிடம் இப்படியான ஏற்பாடுகள் இருந்தன என்று சொல்லப்பட்டுள்ளது. சஅத் இப்னு உபாதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கிதாப் நபி அவர்களின் ஹதீஸ்கள் அவற்றில் அதில் எழுதப்பட்டிருந்தன. அதை அவர்கள் பேணி பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். சஅத் இப்னு உபாதா ரழியல்லாஹு அன்ஹு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அவர்கள் தமது கைப்பட எழுதிய குர்ஆன் பிரதி, குர்ஆன் பிரதி என்றால் முழுமை பெற்ற குர்ஆன் பிரதி ஒன்றல்ல, அவ்வப்போது இறங்கக்கூடிய வஹியின் வசனங்களை என்ன செய்வார்கள், தமது கைப்பட எழுதி வருவார்கள். அதனை அவர்கள் தன்னிடம் பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். இது அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு. அஸ்மா பின்த் உமைஸ் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹதீஸ்கள் ஒன்று திரட்டி அதனை ஒரு நூலிலே பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய வீட்டிலே இருந்திருக்கிறது. பிரபல்யமானது தான் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஸஹீஃபா. அது உங்களுக்கு வரும், ஃபிக்ஹில் வரும், குறிப்பாக உசூலுல் ஃபிக்ஹில் வரும், ஃபிக்ஹில் கிதாபுஸ் ஸகாத்தில் வரும், அஸ்னானுல் இபில், இபிலுக்குரிய வயதுகள் சொல்லப்படும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதை, அந்த ஹதீஸை ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு ஸஹீஃபாவில் பதிந்து வைத்திருந்தார்கள் என்று படிப்பீர்கள். ஞாபகம் இருக்குதா? அஸ்னானுல் இபில். அதே போல தியத் கிதாபு தியத் பாடத்தில் சில பகுதிகள் வரும். அவ்வாறே லா யுக்தலு முஸ்லிமுன் பி காஃபிர் என்ற இந்த ஹதீஸ் ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் சஹீஃபாவில் பதியப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. இப்படி ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாதுகாத்து வந்த சஹீஃபா. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸ்களை திரட்டி பதிந்து வைத்து வந்த அவர்களின் ஏது, இதுவெல்லாம் அவர்களின் வீடுகளில் இருந்ததானது. ஏதோ ஒரு வகையில் அவரவருடைய வீட்டில் சொந்த சுயமான முயற்சியில் ஒரு சின்ன அளவில் நூல் சேகரம் பாதுகாக்கப்பட்டுள்ளது என்பதற்கான ஆதாரம். அம்ரு இப்னு அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பற்றி நீங்கள் தத்வீது சுன்னாஹவில் படித்து இருப்பீர்கள். ஹதீஸ் தத்வீத் செய்யப்படுவதற்கு நபி அவர்களின் காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கப்பட்டது. சஹாபிகள் சிலர் அதனை பதிவு செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்படியான முயற்சியை செய்தவர்களுள் பிரபல்யமானவர் அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹுமா என்று நீங்கள் படித்திருக்கிறீர்கள். அவர்கள் ஹதீஸ்களை எழுதி, எழுதப்பட்ட அந்த ஏடுகளை ஒரு பெட்டியில் வைத்து பாதுகாத்து வந்தார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதுவரையும் நாம் படித்த அஸ்மா பின்த் உமைஸ், அபு ஹுரைரா, அலி இப்படியான ரழியல்லாஹு அன்ஹும் அவர்களின் ஏற்பாட்டை விடவும் சற்று உயர்ந்து எழுதிய திரட்டிய நூல்களை பெட்டியொன்றில் வைத்து பாதுகாத்தார்கள் என்பதானது அடுமாறிக்கொண்டு பாதுகாப்பது போல. அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடம் இருந்த நூல்கள் ஒரு ஒட்டகம் சுமக்கும் அளவுக்கு இருந்ததாக சொல்லப்பட்டுள்ளது. அதனையும் விஞ்சியது. ஒரு ஒட்டகம் சுமக்கும் அளவுக்கு அவர்களிடம் நூல்கள் இருந்தன என்று வரலாற்று பதிவு இருக்கிறது. ஹிம்லு பஈர் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடமும் சில நூல்கள் இருந்ததாகவும், அந்த நூல்களை அவர்கள் பஜாருக்கு போவதற்கு முன் திரட்டி படித்துவிட்டு போவார்கள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அல்லது அதற்கு இப்படியும் அர்த்தம் கொடுக்கலாம், கான இதா அராத அன் யக்ருஜ இல சூக் நஸர ஃபீஹா, பஜாருக்கு போவதற்கு அவர்கள் நாடினால், விரும்பினால் அந்த நூல்களை பார்ப்பார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனக்கு இரண்டு அர்த்தம் தோன்றுகின்றது. பஜாருக்கு போக விரும்பினால் பஜாருக்கு போகாமல் எதில் திளைத்து விடுவார்கள்? நூல்களை படிப்பதில் திளைத்து விடுவார்கள். அல்லது பஜாருக்கு என்ன நோக்கத்துக்காக வேண்டி போக போகிறார்களோ அது சம்பந்தமாக அந்த நூல்களை எடுத்து படித்துவிட்டு போவதாக இருக்கலாம். இரண்டு வகையான அர்த்தம் சொல்லலாம், அர்த்தம் அல்ல விளக்கம் சொல்லலாம். அல்லாஹு ஆலம். எது எப்படியோ ஹஜ்ரத் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடமும் புத்தக திரட்டல் ஒன்று இருந்திருக்கிறது. உர்வத் இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடமும் நிறைய நூல்கள் இருந்ததாக, ஹிஜ்ரி 63 அல்லது 64 வக்காத்துல் ஹர்ரா தாரீஹ்ல படிச்சிருப்பீங்களே, ஹர்ரா போர் நடந்துச்சு 63 அல்லது 64, எனக்கு கொஞ்சம் சந்தேகம், 63 அல்லது 64 இரண்டில் ஒன்று. அந்த போரின் போது தன்னிடம் இருந்த நூல்கள் எரிந்து போன இது பற்றி அவர்கள் மிக மிக கவலை கொண்டார்கள். எப்படி அவர்களிடம் ஒரு சேகரம் இருந்தது, நூல் சேகரம். அந்த போரின் போது உங்களுக்கு தெரியும், அப்துல்லாஹி இப்னு ஸுபைர் இல்ல உர்வத் இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய அந்த ஈடுபாடு, அந்த நேரத்தில் அவர்களிடம் இருந்த நூல்கள் எரிந்து போயின. அதற்காக அவளை அவர்கள் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டார்கள். சொல்லுவார்கள், வதித்து லவ் அன்னி குதுபி பி அஹ்லி வ மாலி என்பார்கள். என்னிடம் எரிந்து போன அந்த நூல்களை அவர்கள் நினைத்து விட்டு சொல்வதுதான், என்னிடம் அந்த நூல்கள் இருக்க வேண்டும், இருந்திருக்க வேண்டும், அந்த நூல்களை இழந்தேன், ஆனால் அந்த நூல்களுக்கு பதிலாக என் குடும்பத்தையும் என் சொத்துக்களையும் இழந்து விடுவேன் என்றிருந்தால் அந்த நூல்கள் என்னிடம் இருந்திருக்குமே என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். இது ஒரு புத்தக காதலனின் ஆசை. வதித்து லவ் அன்னி குதுபி பி அஹ்லி வ மாலி, எரிந்து போனவை என் புத்தகங்கள், புத்தகம் இருந்திருக்க வேண்டும், போகட்டும், போனால் போகட்டும், என் குடும்பம் போகட்டும், என் சொத்துக்கள் போகட்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஹைர் எப்படியோ அப்துல்லாஹி இப்னு இல்லை உர்வத் இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய நூல் சேகரமே. இப்படி சஹாபிகளிடம் ஓரளவு நூல் சேகரித்து வீடுகளில் நூல்களை வைத்துக் கொண்டிருந்ததானது அவர்களுக்குள்ளே இஸ்லாத்தில் ஒரு மக்தபாக ஏற்பாடு இன்று போல் இருந்திராவிட்டாலும் அன்று அதற்கு ஏற்றாற் போல் இருந்திருக்கிறது. அதனை தாண்டி வருவோம் என்றால் தாபிஈகளின் காலம், ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களிடமும் நூல்கள் சேகரம் இருந்தது. இன்னலனா குதுபன் நதஆஹதுஹா என்று அவர்கள் சொல்லியிருப்பது பதிவாக இருக்கிறது. நாம் கவனித்து பேணி வரக்கூடிய நூல்கள் எம்மிடம் இருந்திருக்கின்றன என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நாம் கவனித்து பேணி வரக்கூடிய நூல்கள் நம்மிடம் இருக்கின்றன என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். தாபியங்களில் ஒரு முக்கியமானவர் தான் அபு கிலாபா ரஹ்மத்துல்லாஹி அலை, அபு கிலாபா ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களிடம் இருந்த நூல்கள் அதிகம். அவற்றை நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய பெரியார் அய்யூப் அஸ்ஸஹ்தியானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கொடுத்துவிடும்படி சொல்லியிருந்தார்கள். தன்னுடைய வசியத், அவர்களுடைய மரணத்தின் பின் தனது நூல்கள் யாருக்கு போக வேண்டும்? பெருமறிஞர் அய்யூப் அஸ்ஸஹ்தியானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு போக வேண்டும் என்று வசியத் செய்திருந்தார்கள். இது முஸ்லிம்களில் அல்லது இஸ்லாத்தின் வரலாற்றில் மக்தபா பாரம்பரியத்தை பற்றி நாம் பின்னோக்கி போகும் போது கிடைக்கக்கூடிய தகவல்கள். இந்த விடயங்களை இதனோடு முடித்துக்கொண்டு அடுத்த விடயங்களுக்கு வருவோம். பொதுவாக மக்தபாவின் வளர்ச்சி தளர்ச்சியற்ற வளர்ச்சி, அது ஹிஜ்ரி இரண்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஆரம்பமாகியது. இதுவரையும் நாம் பகிர்ந்து கொண்டவை ஒவ்வொருவருடைய சில குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களிடம் இருந்தது. ஏனென்றால் ஜாஹிலிய காலத்தில் இருந்து இஸ்லாத்தை பார்ப்போம் என்றால் விரல் விட்டு எண்ணக்கூடியோர் தான் எழுத்தறி உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒரு கலமை எழுதுகோலை பார்க்க வேண்டும் என்றால் வரக்கத்து புரு நௌஃபல் போன்றவர்களிடம் தான் போய் பார்க்க வேண்டும். அப்படியான ஒரு சூழலில் இதனை பெரிதாக ஏற்க எதிர்பார்க்க முடியாது. இருந்த போதிலும் மேலே குறிப்பிட்ட சில சஹாபிகளும் சில தாபிகளும் இதில் கவனம் செலுத்தி வந்துள்ளார்களே என்பதை நினைக்கும் போது எழுத்தறிவு மிகவும் குறைந்த ஒரு காலம், உம்மத்துன் உம்மியா எழுத வாசிக்க தெரியாத ஒரு சமூகம், அந்த சமூகத்திலே இந்த பணி நடைபெற்றுள்ளதானது நம்மை புருவ முயற்சி பார்க்க செய்கிறது. இப்பொழுது இதையெல்லாம் தாண்டி எழுத்தறிவு வளர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு காலம்தான் உமைய அப்பாசிய காலப்பகுதி. இரண்டாம் நூற்றாண்டு ஹிஜ்ரி இரண்டாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் நிறைய மக்தபாக்களுக்குரிய ஏற்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தது. ஹலீஃபாக்களும் மக்தபாக்களுக்கு உதவுபவர்களாகவும் ஏற்பாடுகளை செய்பவர்களாகவும் இருந்தார்கள். மாறி மாறி வந்த ஒருவருக்கு பின் ஒருவராக வந்த ஹலீஃபாக்கள் பெரும்பாலும் அவ்வப்போது அவர்களுடைய ஹிலாபத்தின் கீழ் இருந்த மக்தபாக்களை அவர்கள் கட்டி காத்தார்கள், புதிதாக மக்தபாக்களை உருவாக்கினார்கள். உருவாக்கிவிட்டு அல்லது ஏற்கனவே முன்னிருந்த மக்தபாக்கள் எல்லாவற்றுக்கும் தேவையான நூற்றேகரங்களை சேகரித்து கொடுப்பதிலே கவனம் செலுத்தினார்கள். அதற்காக பைத்துல் மாலில் இருந்தும் வேறு வகைகளிலும் நிதி ஏற்பாடுகளை செய்தார்கள். இது மக்தபாக வளருவதற்கு காரணமாக இருந்தது. அது தவிர ஒவ்வொரு பகுதியிலும் இருந்த அமீர்கள், அமீரு மிஸ்ர், அமீருல் கூஃபா, இப்படி படித்திருப்பீர்கள். அமீர்கள், ஒரு ஹலீஃபாவின் கீழ் இருக்கக்கூடிய அமீர்கள், வாலிகள், இவர்களும் தமது பிரதேசத்திலே மக்தபாக்களுக்குரிய ஏற்பாடுகளையும் இருப்பவற்றை கவனிப்பதிலும் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். இதற்கு இவர்களின் நிதியும் நிர்வாக ஏற்பாடும் ஒரு புறம், அவத்த காலத்தில் இருந்த ஆலிம்கள் இமாம்கள் அவர்களின் அறிவு சார்ந்த பங்களிப்பு முஷாரக்கா இல்மியா மற்றொரு புறம், இவர்களின் முஷாரக்கா இதாரியா வமாலியா ஒரு புறம், இமாம்கள் ஆலிம்களின் முஷாரக்கா இல்மியா மற்றொரு புறம், இரண்டும் சேர்ந்துதான் இந்த மக்தபாக்களை கட்டி காப்பதற்கு உதவின. ஆகவே இந்த வளர்ச்சி மிகவும் புகழத்தக்க. இன்று முஸ்லிம் சமுதாயத்தில் இவ்வளவு பிரமாண்டமான மக்தபாக்கள் காணப்படுகின்றன என்றால் அன்று அவர்கள் கொண்டிருந்த வேட்கையும் அவர்கள் துணிந்து செய்த முயற்சிகளும் தான் பிரதானமான காரணங்கள். ஆகவே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக. மட்டுமல்ல, மக்தபாவுக்கு தேவையான மற்றும் உண்டான ஏற்பாடுகளையும் செய்தார்கள். வெறும் நூல் மட்டுமல்ல, காகித வசதிகள் மிகவும் குறைவாக இருந்த காலம், அவற்றை கட்டுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், தஜ்ரீப் செய்வ பயன்படுவதற்குரிய ஏற்பாடு, அதுக்குரிய ஏற்பாடுகளை அவர்கள் செய்தார்கள். கிதாபு மட்டும் என்று நாம் யோசிக்கக்கூடாது, மக்தபாக்களை பொறுத்த மட்டில் அந்த காலத்தில் குரூம் சாலிபா ஆஹா ஹிஜ்ரி 3, 4, 5, 6, 7 நூற்றாண்டுகளில் எல்லாம் மக்தபாக்கள் 7 பிரதான பணிகளை செய்து வந்திருக்கின்றன. ஒன்று முத்தாலா, அதற்குரிய ஏற்பாடு, முத்தாலாக்குரிய ஏற்பாடு. வாசிப்பதற்காக வேண்டி போவார்கள், தகவல் பெறுவதற்காக வேண்டி போனவர் அங்கே உள்ளே இருந்து படித்துவிட்டு தகவலை எடுத்துக்கொண்டு போவதற்கு முத்தாலாக்குரிய ஏற்பாடு இருந்தது. இரண்டாவது ஏற்பாடு இஆரா, இரவல் கொடுக்கும் ஏற்பாடும் இருந்தது. நூலை வெளியில் கொண்டு போய் சில நாட்கள் வைத்து தகவல்களை அவர் பெற்றுக்கொண்டு மீண்டும் உரிய இடத்துக்கு கொண்டு வந்து மக்தபாவில் ஒப்படைத்து விடுவர். இஆரா சேவை நடைபெற்றது. மூன்றாவது நஸ், பிரதி பண்ணும் சேவை நடைபெற்றது. அதாவது இன்று போல் அச்சு ஏற்பாடு இல்லாத ஒரு காலம், ஒரு நூலை ஒருவர் எழுதிவிட்டு போவார், அவரிடம் இருந்து பல பிரதிகள் எதிர்பார்க்க முடியாது. இன்று போல் ஒரு நூலுக்கு 1000 பிரதிகள், ஒரு வருடத்தில் ஒரு தபா, அடுத்த ஆண்டில் அடுத்தொரு தபா, இதுவெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இமாம் நவவியோ, இமாம் ராஃபியோ, இமாம் ஷாஃபியோ, இமாம் லைஸோ, எவரோ ரஹ்மஹுமுல்லாஹ் எழுதிவிட்டு போனது அவரவருடைய கைகளினால், அல்லது அவர்கள் இம்லா செய்ய இன்னும் ஒருவர் அதனை எழுத, எப்படியோ ஒரு பிரதி எழுதிப்படும். அந்த பிரதியில் இருந்து தேவையானோர், குறிப்பாக அவர்களுடைய மாணவர்கள் ஒவ்வொருவரும் தாம் தாம் பிரதி பண்ணிக் கொள்வார்கள். இப்படி பிரதி பண்ணுவதற்கு நஸ்ஹ் என்று சொல்லப்படும். இந்த நஸ்ஹ் பணியை மக்தபாக்கள் பொறுப்பேற்றன. ஒரு நுஸ்காவை இன்னும் ஒன்று இன்னும் ஒன்றாக அவர்கள் எழுத வேண்டிய தேவை இருந்தது. காரணம், ஒரு நுஸ்கா எத்தனை நாட்களுக்கு உயிர் வாழும், ஒரு நுஸ்கா எத்தனை பேருக்கு ஒரே நேரத்தில் பயன்படும், தேவையின் போது 5 பேருக்கு ஒரே நேரத்தில் தேவை, ஒரு நுஸ்காவை வைத்து ஒரு பிரதியை வைத்து என்ன செய்வது என்பதற்காக வேண்டி மக்தபா உள்ளேயே நஸ்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். அதற்கு நாசிக்கள், அதாவது எழுத்து பணியிலே ஒரு பிரதி, ஒரு நூலை பிரதி செய்யும் வேலையை செய்வதற்காக வேண்டி பல பேரை ஒரே மக்தபாவுக்குள் வேலையாட்களாக நியமித்தார்கள். இவர்கள் நுஸ்ராக் என்று அழைக்கப்பட்டார்கள். இது மூன்றாவது பணி. நான்காவது பணி, நூற்களை நான் ஏற்கனவே சொன்னது போன்று தஜ்ரீத் செய்யும் பணி. பெரும்பாலும் எழுதுபவர்கள் எழுதி கொடுப்பார்கள், தாள் தாளாக இருக்கும், எழுதியதே பெரும் வேலை, இவர்களுக்கு வேறு அதை கட்டி கொடுத்து மட்டை கட்டி கொடுத்து எல்லாம் செய்து கொடுக்கும் போது அவர் இன்னும் 5 நூல் என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். புரியுதா என்னது? ஆகவே எழுதி எழுதி பக்கம் தாள்களுடைய பக்கம் பக்க இலக்கத்தை போட்டு அவர்கள் கொடுத்து விடுவார்கள். அதனை தாள்கள் ஒன்று ஒன்றிலிருந்து கலந்து போய்விடாமல், தாள்கள் ஒன்றிலிருந்து விடுபட்டு போய்விடாமல் பாதுகாப்பதற்காக வேண்டி தஜ்ரீத் பணியும் மக்தபாவுக்குள் நடைபெற்றது. இது நான்காவது பணி. ஐந்தாவது ஒரு பணியும் நடைபெற்றது, தர்ஜமா. அதாவது அஜமிகள் அரபிகளுடைய தொடர்பு, முஸ்லிம்களுக்குள் அஜமிகளும் அரபிகளும் இரண்டர கலந்து வாழ்ந்தது. அஜமிகள் எழுதியவை அவரவர்களுடைய பாரசீக மொழியில் இருக்கும், பாரசீக மொழியில இருக்கக்கூடிய அருமையான நூல்கள் அரபிகளுக்கு வாசிப்பதற்கு விளங்குவதற்கு தகவல் கிடைப்பதற்கு இல்லாமல் போய்விடுவதனால் பாரசீக மொழியில் உள்ளவற்றை அரபுக்கு பெயர்ப்பது, அரபு மொழியில் உள்ள அருமையான விடயங்களை அஜமிகளுக்கு, அரபு மொழி தெரியாதவர்களுக்கு பெயர்த்து கொடுப்பது ஒரு காலத்தின் தேவையாக இருந்தது. அந்த தேவை இன்றும் இருக்கிறது, இறுதி நாள் வரைக்கும் இருக்கும். ஒமின் ஆயாத்திஹி கல்கு சமாவாத்தி வல் அருதி வஹ்திலாஃபு அல்சினத்திக்கும் வால்வானிக்கும் இஹ்திலாஃபுல் அல்சினா முஸ்தமிர் இலா அய்யரி சவ்வாஹுல் அருபா ஒமன் ஆலைஹா. ஆகவே தர்ஜமா கண்டிப்பாக தேவைப்படுகிறது. இன்றும் பல நூல்கள் தர்ஜமா நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. அதே மாதிரி அன்று நடைபெற்றது, இதையும் மக்தபாக்கள் செய்து வந்தன. இது எத்தனையாவது பணி? ஐந்தாவது பணி. முத்தாலா, இஆரா, நஸ், தர்ஜமா, தஜ்லீல், ஐந்து பணி சொல்லியிருக்கிறேன். ஆறாவது பணி ஹல்கா இல்மியா, அறிவு வட்டம் இருந்தது. அதாவது அது இன்று இல்லை. மக்தபாக ஒன்றென்றால் அதில் படிப்பிக்கும் வேலையும் நடைபெற்றது. உங்களுக்கு தெரியும், ஒரு உஸ்தாத், ஒரு இமாம் அவருடைய மாணவர்களோடு மக்தபாவுக்குள்ளேயே அமர்ந்திருப்பார். இன்னும் ஒரு உஸ்தாது மக்களே அமர்ந்திருப்பார். மக்தபா அதுக்கு ஈந்து கொடுத்தது. அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. எப்படி மஸ்ஜிதுகளில் ஹல்கா இல்மியாக்கள் இருந்தனவோ அதே போன்று மக்தபாக்களிலும் ஹல்கா இல்மியாக்கள் இருந்தன. அதே நேரத்தில் இன்னும் ஒன்றும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது, பெரும்பாலான மக்தபாக்கள் மஸ்ஜிதை ஒட்டி இருந்தன. முல்சக்கத்தும் பில் மஸ்ஜித். பொதுவாக பாரம்பரியத்தில் படிப்பீர்கள் என்றால் சில மக்தபாக்களை பற்றிய தகவல்கள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் படிப்பதற்கு நேரம் போதா, நீங்கள் சென்று படித்துக் கொள்ளலாம். குரூன் சாலிபா, முன்னைய நூற்றாண்டுகளில் ஹிஜ்ரி 2, 3, 4, 5, 6, 7, 8 நூற்றாண்டுகளில் எல்லாம் இருந்த மக்தபாக்கள் பொதுவாக இம்மா முல்சக்கத்தும் பில் மஸ்ஜித், இம்மா முல்ஹக்கத்தும் பில் மஸ்ஜித், ஒன்று மஸ்ஜிதோடு சேர்ந்திருக்கும், ஒட்டி இருக்கும். மஸ்ஜிதும் மக்தபாகவும் ஒரே கட்டிடத்தில் இருக்கும். மக்தபா ஒரு பகுதியாக மஸ்ஜிதில் இருக்கும். இது முல்சக், மக்தபா முல்சக்கா பில் மஸ்ஜித். இன்னும் ஒன்று இருக்கிறது முல்ஹக்கா, மக்தபா அது ஒரு இடத்தில் இருக்கும் ஆனால் ஒரு மஸ்ஜிதின் நிர்வாகத்தின் கீழ் இருக்கும். மக்தபாகவின் கட்டிடம் வேறு, மஸ்ஜித் வேறொரு கட்டிடம், ஆனால் மஸ்ஜிதின் மேற்பார்வையின் கீழ் அந்த மக்தபாக இருக்கும். இது மக்தபா முல்ஹக்கா பில் மஸ்ஜித். இப்படி ரெண்டு ஏற்பாடுகள் இருந்தன. உங்களுக்கு தெரியும், ஹல்கா இல்மியா இந்த காலத்தில் எங்கே நடைபெற்றது? மஸ்ஜிதில் நடைபெற்றது. ஆகவே மக்தபா என்பது முல்சக்கத்தும் பில் மஸ்ஜிதாக இருந்தால் அது மக்தபா பகுதியிலும் என்ன நடந்திருக்கலாம்? ஹல்கா இல்மியா நடந்திருக்கலாம். முல்ஹக்கத்தும் பில் மஸ்ஜிதாக இருந்தால் மஸ்ஜிதே சில வேளை என்ன செய்திருக்கலாம்? அந்த ஏற்பாட்டை மக்தபாவில் செய்திருக்கலாம். எப்படியோ ஹலீஃபாக்கள், அமீர்கள் அந்த காலத்திலிருந்து இமாம்களை கொண்டு இந்த பணிகளை மக்தபாவுக்கு நடத்தினார்கள். இது ஆறாவது பணி. ஏழாவது பணி முனாவரா நடைபெற்றது. அறிஞர்கள் தங்களுக்கிடையிலே அறிவார்ந்த விவாதங்கள் செய்வது மக்தபாவுக்குள் நடைபெற்றது. இதற்கு காரணம் என்னவென்றால், ஒன்றை பற்றி விவாதிக்கும் போது அது சம்பந்தமான கிதாபுகள் தேவைப்படும். அந்த கிதாபுகளை முராஜா செய்வதற்கு மிகவும் எளிதான இடம்தான் மக்தபா. மஜ்லிஸுல் முனாவரா ஓரிடமும் மக்தபா வேறொரிடமும் இருந்தால் சிரமமாக இருக்கும். மக்தபாவுக்குள்ளேயே போயிருந்து நாம் முனாவரா செய்வதானது தேவைப்படுவது உள்ளப்படும் கிதாபுகளை புரட்டிக் கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். ஹல்கா இல்மியாவும் அதே வகையில் தான். மக்தபா உள்ளே ஹல்கா இல்மியா இருந்தால் கிதாபுகளை தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து ஆசிரியர் மாணவர் பகிர்ந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் என்பதனால் தான் இந்த ஏற்பாடுகள் இருந்தன. இப்படி ஆரம்ப நூற்றாண்டுகளில் இருந்த மக்தபாக்கள் ஏழு வகை, ஏழு பணிகளை, பிரதானமான ஏழு பணிகளை செய்து வந்திருக்கின்றன. ஆனால் இந்த பணிகளில் அதிகமான பணிகள் இன்று இல்லை. மக்தபா உடைய பணிகளில் இல்லை. அதுக்கு வேறு நியாயங்கள் இருக்கின்றன, அவற்றை பற்றி வேறு படிப்போம் இன்ஷாஅல்லாஹ். இவை இஸ்லாத்தில் ஆரம்ப கால நூல் நிலையங்களை பற்றி தகவல் தரக்கூடிய. அடுத்த பக்கங்களுக்கு போங்க. மூன்றாம் பக்கத்தில் அஷ்ஹருல் மக்தபாத்தி ஃபில் இஸ்லாம், அஷ்ஹருல் மக்தபாத்தி ஃபில் இஸ்லாம், இதில் எட்டு மக்தபாக்களை எழுதியிருக்கிறேன். அஷ்ஹருல் மக்தபாத்தி ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் பிரபல்யமான மக்தபாக்கள், அதுவும் தற்காலத்தில் உள்ளவை அல்ல, ஆரம்ப காலத்தில் உள்ள மக்தபாக்கள். ஒன்று தாருல் ஹிக்மா, தாருல் இல்ம், மக்தபத்து குர்துபா, மக்தபா ஹைதரியா, மக்தபத்து புலி சிவார், ஹிசானத்து சாபூர், ஹிசானத்து குத்துபில் வக்ஃப் பி மஸ்ஜித் ஜைதி, மக்தபத்து ராமஹுர்முஸ். ஆரம்ப நூற்றாண்டுகளில் மிக பிரபல்யமாக இருந்த மக்தபாக்கள். இவை தேவை, உங்களுடைய அறிவுக்கு இவை தேவை. அதாவது நாம் யார், நமது பாரம்பரியம் என்ன, நமது மூதாதையர்கள் யார், அவர்கள் செய்தவை என்ன என்பதை நாம் நன்கு விளங்கி இருக்க வேண்டும். ஏனென்றால் எதிர்காலம் என்பது கடந்த காலத்திலிருந்து கட்டியெழுப்பப்படக்கூடியது. அல் முஸ்தக்பல் யுபுனா அலல் மாதி, இறந்த காலத்தின் மீது தான் எதிர்காலம் கட்டியெழுப்பப்படுகிறது. பழையதை ஒதுக்கிவிட்டு, புறந்தள்ளிவிட்டு, மறந்துவிட்டு எதிர்காலம் என்று ஒன்று கிடையாது. உம்மத்தும் தஜ்ஹலு மாபியா லா முஸ்தக்பல லஹா, தனது கடந்த காலத்தை தெரியாத ஒரு சமூகம், அந்த சமூகத்துக்கு எதிர்காலம் கிடையாது. உம்மத்தும் தஜ்ஹலு மாபியா லா முஸ்தக்பல லஹா என்று நான் பல இடங்களில் சொல்லி வருவதுண்டு. நாம் யார் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். அதுக்காக பழைய புகழில் வாழ முடியாது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். லைஸல் ஃபதா மன் யகூலு கான அபி, இன்னல் ஃபதா மன் யகூலு ஹா அனதாவா, அப்படி ஒரு ஷேர் இருக்குது தானே. லைஸல் ஃபதா மன் யகூலு கான அபி, லைஸல் ஃபதா மன் யகூலு கான அபி, இன்னல் ஃபதா மன் யகூலு ஹா அனதா, அல்லது இப்படியான வார்த்தைகளில் வர வேண்டும். கரீபும் மின்ஹாதா, இப்படித்தான் கிட்டத்தட்ட நினைக்கிறேன். ஃபதா, ஃபதானா யார், இளைஞன். காலு சமேனா ஃபதன் எதுக்குருகும், நபிமார்கள் இளைஞர்களாக இருந்தார்கள் நுபுவத் கொடுக்கப்படும் போது. அதனால்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், மா பஅத்தல்லாஹு அஸ்ஸ வஜல்ல நபியன் இல்லா வஹுவ ஷாப், வலா ஊத்திய ஆலிமுன் இல்மன் இல்லா வஹுவ ஷாப் என்றார்கள். மா பஅத்தல்லாஹு அஸ்ஸ வஜல்ல நபியன் இல்லா வஹுவ ஷாப், வலா ஊத்திய ஆலிமுன் இல்மன் இல்லா வஹுவ ஷாப். அல்லாஹ் ஒரு நபியை அனுப்பினான் என்றால் அனுப்பப்படும் போது அவர் ஷாப்பாக இருந்திருக்கிறார். ஒரு ஆலிம், அவர் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவர் அறிவு பெற்ற காலம் அவர் ஷாப்பாக இருந்த காலம். இப்பொழுது அவருக்கு 60-70 வயதாக இருக்கலாம், அவர் அறிவு பெற்ற காலம் இருக்கிறே. சின்னு குஹூலாகுவில் ஏறுவது குறைவாக இருக்கும், சின்னு ஷபாபில் ஏறியதை விட ஒப்பீட்டளவில். சின்னு ஷேகுஹாவுக்கு வந்துவிட்டால் இன்னும் ஃபஹம் தக்கா எல்லாம் கம்மியாகும். அல்லாஹ் நபிமார்களையும் சின்னு ஷபாபில் தான் கொடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனாவது வயதில் எடுத்தாங்களா நுபுவத், 40. 40 என்பது அல் அர்பவுன் சின்னு திமாலி ஷபாப், ஷபாப் பூர்த்தியாகும் நேரம். சரியா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பற்றி அவர்கள் பேசும்போது அவர்கள் சமூகத்தில் என்ன சொன்னார்கள், காலு சமயன ஷேகன் ஃபதை யத்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம், அவர்கள் ஒரு ஃபத்தாவாக இருந்தார். ஹைர், ஆகவே லைஸல் ஃபதா, இளைஞன் மன் யகூலு கான அபி, எங்கட வாப்பா அப்படி இப்படிதான் செஞ்சாரு, இப்படி இப்படி இருந்தார் சொல்றோம் வாலிபன் இல்ல. லைஸல் ஃபதா அர் ரஜுலு குல்லு ரஜுல் அர் ரஜுல் அல்ல, பல வகையான அல்ல படிப்பீங்களே, இஸ்திக்ராக்குல் ஜின்ஸ், இஸ்திக்ராக் அஃப்ராதில் ஜின்ஸ், இப்படி எல்லாம் படிப்பீங்க இல்லையா. ஹுவர் ரஜுலு, அவன் தான் ஆளுன்னு எல்லாம் படிப்பீங்க இல்லையா. நஹ்புல்லா சாரி, லைஸல் ஃபதா அந்த அல் ஃபதா அதுதான். லைஸல் ஃபதா மன் யகூலு கான அபி, ஃபதா எந்த வாப்பா இருந்தாரு, எங்கட வாப்பாட்ட பெரிய ஒரு யானை இருந்துச்சு, எங்க வாப்பாட்ட பெரிய ஒரு லொரி இருந்துச்சு, எங்க வாப்பாட்ட பெரிய ஒரு தேயிலை தோட்டம் இருந்துச்சு, எங்க வாப்ப பெரிய ஒரு ஆளில், இப்படி சொல்றோம் ஃபதா இல்ல. இன்னமல் ஃபதா மன் யகூலு ஹா அனதா, நான் இருக்கிறேன் அப்பா, நான் அப்படி செஞ்சிருக்கிறேன், இப்படி செஞ்சிருக்கிறேன், இப்படி செஞ்சு கொண்டிருக்கிறேன், அப்படி செஞ்சு கொண்டிருக்கிறேன், என் சாதனைகளை பார், என்னை பார், என் சாதனைகளை பார், என் உழைப்பை பார், என் முயற்சியை பார், இப்படி சொல்பவன் தான் பார்த்தா என்று உங்களுக்கெல்லாம் ஒரு தூக்கம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு ஊக்கம் தரக்கூடிய கவிதை. சரியா? ஆகவே பழைய காலத்தை நாம் மறந்துவிட முடியாது, படிக்க வேண்டும், படிப்பினைகள் பெற வேண்டும், அதிலிருந்து நாம் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப வேண்டும், சந்தேகமில்லை. ஆனால் பழைய காலத்தின் புகழிலே நிகழ்கால சமூகம் வாழ முடியாது என்ற உண்மையையும் மறுபக்கத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னோட மூதாதையர்கள் சஹாபிகள் அப்படி செஞ்சாங்க. இப்ப நிறைய பேர் அப்படித்தானே, ஹாலித் இப்னுல் வலீத் அவங்களோட யுத்தத்தை பத்தி பேசுறது, நீ என்ன செய்கிறாய், நீ செஞ்ச யுத்தம் என்ன, உன்னுடைய ஜுஹ்த் என்ன, உன்னுடைய எய்ம் என்ன, உன்னுடைய ஆக்கங்கள் என்ன, உன்னுடைய இன்ஜாஸ் என்ன, அதை பத்தி பேசு. அவங்க செஞ்ச பழையவர்களின் புகழில் வாழ்வது கூடாது. சரிதானே? பழையவர்களின் புகழில் வாழ்வது கூடாது. நிகழ்காலத்தில் உள்ள ஒன்றை சொல்லுவோம். சில இடங்களில் நான் பார்த்துக்கிறேன், அகில இலங்கை ஜம்மியத்துல்மாவின் முன்னாள் பொதுச் செயலாளர், எனக்கு அந்த நேரத்தில் வார வெறுப்பு, இப்ப உள்ள சொல்லு, அது பழசி, தலையை குனிந்து கொண்டிருப்பேன், அது பழைய வரலாறு. நிகழ்காலத்தில் நான் எத்தனையோ செய்து கொண்டிருக்கிறேன் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அதனை சொல். பழைய புகழில் வாழக்கூடாது, நிகழ்கால புகழில் வாழ்வோம். எனவே பழைய காலத்தில் உள்ளவற்றை படிக்க வேண்டும், படிப்பினைகள் பெற வேண்டும், அவற்றிலிருந்து நாம் எதிர்காலத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அதற்காக பழையவர்களின் புகழில் இன்று இருப்பவர்கள் வாழ்வது இருக்கின்றதே, அது எதை போல கேட்டா, எதை போல, யாரோ வீடு கட்டி வைக்க இவங்க போய் அது உள்ளுக்கு என்ன செய்யறது, குடியிருக்கிறது. அது போல எவரோ கட்டி வைத்த வீட்டில இவர் போய் குடியிருக்கிறது போல. ஆகவே பழையவற்றை தெரிந்து கொள்வோம். நாம் யார், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு கணம் எம்முடைய மூதாதையர்களுடைய முயற்சிகள் சாதனைகளோடு ஒப்பிட்டு பார்த்தால், நாம் யார், நமது முயற்சிகள் என்ன, இன்னும் நாம் எத்தனையோ செய்ய வேண்டியிருக்கிறது என்ற அளவில் நாம் என்ன செய்வோம், நம்மை முன்னேற்றுவதற்கு முடிவு செய்வோம். தாருல் ஹிக்மா என்பது பகதாதில் உருவாக்கப்பட்டது. பைத்துல் ஹிக்மா என்பது அதுக்கு ஒரு மறுபெயர். இதனை உருவாக்கியவர் அல் ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதுக்கு பிறகு அவர்களுடைய மகன் மாமூனும் என்ன செய்தார், அதுக்கு பெரிய பங்களிப்பு செலுத்தினார். இப்படி அதனுடைய நிறைய விஷயங்களை விட்டுவிட்டு செல்கிறேன், நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். என்றால் எங்களுடைய பல்வேறுபட்ட மட்டும் உண்டான விஷயங்கள் இருக்கின்றன, விரிவை எஞ்சி விட்டுவிடுகிறேன். தாருல் இல்ம் அது மிஸ்ரில் இருந்தது. அது ஃபாத்திமியாக்கள் உருவாக்கினது. ஃபாத்திமியா ஆட்சியை பற்றி படித்திருப்பீர்கள், படிக்கிறீங்களா, படிக்கிறீங்க. உபைதியூன் என்று சொல்வதும் ஃபாத்திமியூன் என்று சொல்வதும் ஒன்றுதான். உபைதிகள் வஹிய கிசானத்துல் உபைதியீன் நபி மிஸ்ர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மிஸ்ரில் இருந்த, என்றால் பொதுவாக ஃபாத்திமிய ஆட்சி மிஸ்ரைத்தான் அடிப்படையாக கொண்டு தங்களுடைய கைவரத்தையை காட்டினார் உலகத்தில். இது இருக்கக்கூடிய அஸ்ஹர் பல்கலைக்கழகமும் ஃபாத்மியாக்கள் உருவாக்கியது தான். ஆரம்பத்தில் அல் ஜாமியுல் அஸ்ஹர், அது மஸ்ஜித், அந்த அல் ஜாமியுல் அஸ்ஹரை முதலாவது உருவாக்கியவர்கள் யார், இந்த ஃபாத்மியாக்கள். அவர்கள் ராபியபிகள். அவர்கள் யார், ராபியபிகள். அல் அஸ்ஹரின் துவக்கம் சுன்னத்துல் ஜமாத் அல்ல, அல் அஸ்ஹரின் துவக்கம் சுன்னத்துல் ஜமாத் அல்ல, அது ராபியபிகள் ஷியைகளுடைய கைகளில் தான் ஆரம்பமானது. இன் அல்லாஹ் ல யுஅய்யிது ஹாத தீன பிர்ரஜுல் ஃபாஜிர். இன் அல்லாஹ் ல யுஅய்யிது ஹாத தீன பிர்ரஜுல் ஃபாஜிர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ். அதுவும் குறிப்பாக எந்த நேரத்தில் சொன்னார்கள், உஹுதுல வைத்து சொன்னார்கள். யாருடைய விடயத்தில் சொன்னார்கள், குஸ்மானுடைய விஷயத்தில் சொன்னார்கள். ஹைர், நல்ல திறமையான மாணவர்களை உருவாக்கி இருக்கிறீங்க. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. பட்பட்டன பதில் சொல்கிறார்கள். அப்ப தாருல் இல்ம் அவர்கள் உருவாக்கியது, அதனுடைய வரலாறு, எப்பொழுது அது இல்லாமல் போனது என்பதை பற்றி வருவது. மக்தபத்து குர்துபா, கொர்டோவாவில் உள்ள மிக முக்கியமான பெரிய ஒரு மக்தபா தான் மக்தபத்து குர்துபா. அங்கே பல மக்தபாக்கள் இருந்தன. ஆனால் அவற்றிலெல்லாம் பிரபல்யமான உலக தரத்தில் பேணி அன்று புகழப்பட்ட ஒரு மக்தபாகத்தான் மக்தபத்து குர்துபா. இதனை உருவாக்கியவர்கள் உமைய ஆட்சியாளர்கள், அப்பாசியர்களுக்கு முன்னரே அவர்கள் உருவாக்கிவிட்டார்கள். ஆனால் இந்த மக்தபாகுவை மிக உயர்ந்த தரத்தில் உருவாக்குவதற்கு பங்களிப்பு செலுத்தியவர் தான் அப்பாசியா ஹலீஃபா முஸ்தன்சிர். முஸ்தன்சிர் இந்த மக்தபாவை உலகம் பேசுகின்ற ஒரு மக்தபாவாக மாற்றினார் என்று. அந்த நேரத்தில் சுமார் 400,000 நூல்கள் அந்த மக்தபாவில் இருந்ததாக சொல்லப்பட்டுள்ளது. 400,000 நூல்கள். 40 ஆண்டுகளை தாண்டிய ரஹ்மானியாவின் மக்தபாவில் இந்த எத்தனை நூல்கள் இருக்கும்? ஹஜரத் சொல்லலாமா? ஒரு 5,000 இருக்கும். ஆனால் அன்று ஒரு நூலில் ஒன்றுக்கு மேற்பட்ட பிரதிகள் காண்பது மிக மிக அரிதான காலத்தில், காகித உற்பத்தி மிகவும் கம்மியான காலத்தில், அச்சு ஏற்பாடுகள் எதுவும் இல்லாத ஒரு காலத்தில் ஒரு நூல் நிலையம் 400,000 நூல்களோடு இருந்தது என்றால் அது உலகம் அதிசயிக்க வேண்டிய ஒரு உலக சாதனை. அது அப்படியான ஒரு நூல் நிலையமாக இருந்தது. அடுத்து அல் மக்தபத்துல் ஹைதரியா பின் நஜஃப் ஈராக். ஈராக்கில் ஒரு இடம் இருக்கிறது நஜஃப். ஷியாக்களுக்கு நஜஃப் என்றால் யசீலு லுஆபுஹும், வாணி வடியும் என்றால் அங்கே தன் ஹபரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கபூர் இருப்பதாக அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களின் கபருக்கு லா யுஅரஃபு லஹு மகான் பில்வபத் வத்தஹ்தீத் பல் இன்தஹும் ஷியா. அவர்களிடத்தில் வந்து அவங்களோட மக்பர் அது மஷ்ஹத் என்று தான் சொல்வார்கள். அது எங்கே இருக்கின்றது என்றால் நஜஃபிலே இருக்கிறது. ஹைதர் அல் ஹைதரியா என்பது நிஸ்பத்து இலா ஹைதர். ஹைதர் என்றால் என்ன? ஹைதர் என்றால் சிங்கம். சிங்கத்துக்கு நியாயமான சொற்கள் அரபு மொழியில் இருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 10 சொற்களை சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொருத்தர சொல்லுங்க. அசத், கஸ்வா, கஸ்வரா, ஃபர்ரத் மின் கஸ்வரா, கன்னஹும் ஹமுருல் முஸ்தம்ஃபிரா ஃபர்ரத் மின் கஸ்வரா. அசத் கஸ்வரா. உசாமா, உசாமா, ஹைதர், லைஸ். உசாமா சொல்லிட்டாங்க. சிங்கம் சிபில் வந்து வலது, வலது. அஹல்ல உம்மத்தஹு ஃபி ஹிர்ஸி மில்லத்திஹி கல்லைஸி ஹல்ல மஅல் அஷ்பாலி ஃபி அஜமி. கஸீதத்துல் புர்தால் வர்றது போல அஹல்ல உம்மத்தஹு ஃபி ஹிர்ஸி மில்லத்திஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உம்மத்தை ஒரு பாதுகாப்பான அமைப்பில் விட்டு போனாங்க. ஹிர்ஸுல் மிஸ்ல்மால் ஃபி ஹிர்ஸி மில்லத்தி. எதை போல? கல்லைஸி ஹல்ல மஅல் அஷ்பாலி ஃபி அஜமி. சிங்கம் காட்டில் தன் குட்டிகளோடு பாதுகாப்பாக இருந்து கொண்டிருப்பது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உம்மத்தை பாதுகாப்பான வழியில் விட்டுவிட்டு சென்றாகன்னு சொன்னாங்க. சிபில் என்பது சிங்கத்தில் குட்டி. ஹம்சா, ஹம்சா சிங்கமா? ஹம்சா தோ அசதுல்லாஹி வஸது ரசூலி. விர்காம், விர்காம். வேற அவுல், பாசில், சீன், பாசில். வைகம், ஹாரிஸ், ஹத்ரக். இதுவே நிறைய இருக்கு. நிறைய பாண்டு வந்துருச்சு, 10 பாண்டு வந்துருச்சு. ஹை, இப்படி فَلَمْ أَرَ بِرْغَامَيْنِ أَصْدَقَ مِنْكُمَا இதுல வருமே பலாகாவில. فَلَمْ أَرَ بِرْغَامَيْنِ அதுலயே பிர்காம் أَصْدَقَ مِنْكُمَا இராக்கன் இதல் ஹையாபத்துன் ஹிசபுரும் மஷா. ஹிசபுர்னாலும் என்ன? ஹிசபுரும் மஷா யபகி ஹிசபுரம் வ அக்லபு ஹிசபுரும் மஷா எபகு ஹிசப். நான் 22-23 ஆண்டுகளுக்கு முனுக்கு ஓதுனதப்பா இது. அப்ப அந்த ரெண்டு பைத்துகள்லயே சிங்கத்துக்கு 4 கடிமாக்கள் வந்துருச்சு. சரியா? ஆஹ, ரசூல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹைதர் என்று ஒரு பெயர். அந்த ஹைதருக்கு இது அவங்க யாரு சொல்ற பேர்? இது ஷியாக்கள். அந்த ஹைதர் அந்த கலிமாவுக்கு நிஸ்பத்தில் தான் மத்தப ஹைதரியா அவங்க உருவாக்குனது. ஆனால் விஷயம் என்னென்றால், இந்த ஹைதரியா மத்தப ஹைதரியா இப்ப உங்களுக்கு யோசனை வரும். இவன் ஷியாக்களையும் இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்தாண்டு. அஷ்ஹருல் மக்தபாத்தி ஃபில் இஸ்லாம், இது தகீக் ஃபர்க் தகீக் கொண்டிருக்கு, விளங்கிக்கோங்க. மக்தப ஹைதரியா ஷியாக்களுடையது தான். ஆனால் அதற்குள்ள இருக்கக்கூடிய எல்லாமே ஷியாக்களின் நூல்கள் அல்ல. இதாரத்தன் ஷியாக்களுடையது தான். தம்பீலன் அதுக்கு யார் ஃபண்ட் பண்றது எல்லாம் ஆரம்பத்தில் ஷியாக்கள். இன்னும் இந்த மக்தப உயிர் வாழுதே, அது முக்கியம். இன்னும் இந்த மக்தபா உயிர் வாழுது. தாருல் ஹிக்மா இல்லாமல் போன மாதிரி, இதெல்லாம் இல்லாமல் போன மாதிரி இல்ல. இது இன்னும் இருந்து கொண்டிருக்குது, பெரிய மக்தபா. ஆனால் நியாயமான அஹ்லு சுன்னஹ் வல் ஜமாஅத்தினுடைய கிதாபு அதுக்குள் இருக்குது. ஜாதுல் மஆத் உட்பட அதுக்குள் இருக்குது. ஜாதுல் மஆத் உட்பட இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அதுக்குள் இருக்குது. எனவே இதை நாங்கள் என்ன செய்ய யோசிக்கிறோம் என்றால், சுன்னத்து ஜமாத்தின் பாரம்பரியம் துராஸ் எல்மியும் அதற்குள்ள இருப்பதனால் ஓரளவு அதனை எங்களுடையது என்றும் நாம் சொந்தம் கொண்டாட வேண்டி இருக்கிறது. எமது சுன்னத்து ஜமாத்தினருடைய சொத்துக்கள் அதற்குள் இருக்கின்றன. எனவே நிர்வாகம் யார் செய்கிறார்களோ, எப்படி செய்கிறார்களோ அதை விடுவோம். எமது சொத்துக்கள் அங்கு இருக்கின்றன. குறிப்பாக வரலாற்றில் ஷீஇ பிரிவினர் நூல்களை பாதுகாப்பதற்கு நிறைய கவனம் செலுத்தியிருப்பதை படிக்கலாம். இன்றைக்கும் மக்தபத்துல் மர் அஷி என்று ஒரு புதிய மக்தபாக இருக்கு. மக்தபத்துல் மர் அஷி, மக்தபத்துல் மர் அஷி கஷ்பு முனூன் என்ற ஒரு கிதாப் இருக்கும். என்ன அந்த கிதாப் பேர்? என்ன கிதாப் அது? மோசுவா. இது மாதிரியான கிதாபுகள் இந்த மக்தபத்துல் மர்அஷியின் அடிப்படையே என்னென்றால், மக்தபத்துல் மக்தூபா. மக்தபாக்கள் பல வகை, பின்னால படிப்பீங்க. அதுல ஒன்று தான் மக்தபத்துல் மக்தூபா, அதாவது கையெழுத்து பிரதிகளை மட்டும் பாதுகாக்கின்ற மக்தபா. எந்த ஒரு நூலும் முதலாவது ஆசிரியர் ஏதாவது எழுதியிருப்பார், தந்த கையால் எழுதியிருப்பார், அல்லது ஒருவரை சொல்லி கையெழுத்தில் இருக்கும். பில்ஹப் மஹ்தூத், அதுதான் அசுல். எவர் தபல் செய்தாலும் எதில் போயிட்டு தான் பார்க்க வேண்டும். அசுல் குல்லு ஷைஇன் யர்ஜிஉ இலா அஸ்லிஹி, அதனை பாதுகாப்பது என்பது மிக 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 அடிப்படையான ஒரு சேவை. 400, 500, 600, 700, 1000, 1100, 1200 ஆண்டுகள் தாண்டிய ஒரு நூல், அந்த காலத்தினுடைய பேப்பர்கள் உங்களுக்கு தெரியும். எப்படி அது பிடித்தால் என்ன செய்யும்? கிளியும், மடியும், உடையும், நொறுங்கும், சிதையும். இப்படியான நூல்களை பாதுகாப்பது என்பது இருக்கின்றதே, மிக மிக கடினமான ஒரு வேலை. எனவே மக்தபாக்களில் மிக மிக பெருமதி மிக்க மக்தபா மக்தபத்துல் மக்தூதா. ஒரு மக்தபா அச்சிடப்பட்ட நூல்கள் அங்கே 10 லட்சம் இருக்கின்றன. இன்னும் ஒரு மக்தபா அங்கே 400 நூல்கள், அவை அனைத்தும் மக்தூத். இதுல ஐயுஹுமா அஸ்மன், பெருமதி கூடியது இது இரண்டில்? மக்தபத்துல் மக்தூதா. அதில் நூற்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், ஆனால் அந்த 400 பெருமதி உலகத்தில் 40 லட்சம் அந்த 400 பிறவிகள் இருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் அது தாய், அவற்றுக்கெல்லாம் அது தாய். மக்தபத்துல் பக்தூத்தாத் என்பது உம்முல் மக்தபாத், அதுதான் உம்முல் மக்தபாத், தாய் மக்தபாக்கள். அதெல்லாம் இன்று ஒன்று உருவாக்கப்பட்டாலும் சரிதான், பாதுகாக்கப்பட வேண்டியவை மக்தூத். ஆகவே மக்தபத்துல் மக்தூத்தாத்தை ஒன்றை உருவாக்கி நடத்துவது என்பது மிக சிரமப்படக்கூடிய ஒரு வேலை. அவர்கள் ஒன்று நடத்துகிறார்கள் மக்தபத்துல் மர்அஷி, 36,000 மக்தூத்துகள் இருக்கின்றன. 36 இல்ல, 3600 இல்ல, 36,000 மக்தூத். ஈரானில் கும்மில் இருக்கிறது மக்தபத்துல் மர்அஷி. அதில் அதிகமானவை உலமா உஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய நூல்கள், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய நூல்கள். பெரிய ஒரு மக்தபா, அதற்குள் ஒரு முஸ்தஷ்பாவே இருக்கிறது, ஆட்களுக்கு அல்ல நூல்களுக்கு. என்றால் மக்தூத்துகள், ஒரு மக்தூத் வந்தவுடன் முஸ்தஷ்பாவுக்கு தான் போகும். 700-800 ஆண்டுகள் தாண்டிய ஒரு மக்தூத். ஆச்சரியம் என்ன தெரியுமா, பொதுவாக பாரசீகர்கள் தான் ஹத்தாத்துகள், பிரபல்யமான ஹத்தாத்துகள். அந்த அந்த கை வடிவில் கையினால் எழுதப்பட்ட நூல் என்ன கையெழுத்தில் இருக்குமோ அதே கையெழுத்துக்கு ஏற்றாற் போல் பிரிந்து இருக்கக்கூடிய பகுதியை இதே ஆள் எழுதுவான். அதுதான் கெட்டித்தனம். விளங்குது என்னது, எழுதியவர் 1000 ஆண்டுகளுக்கு முன் எழுதி வைத்தார், அந்த பிரதி வந்திருக்கிறது, அதில் ஒரு தாள் பீந்து போயிருக்கிறது, அதனை சேர்த்து ஒட்டினால் இன்னும் பீயும். அப்படியே வைக்கிறார்கள், ஒரு கண்ணாடியை அதற்கு மேல் வைக்கிறார்கள், மற்ற தாள்களில் அவரது கையெழுத்து எதுவோ அதே மாதிரி கையெழுத்து. எந்த அளவும் எவ்வளவு பேரும் நின்று பார்த்தாலும் சீ வித்தியாசம் காண மாட்டான் எவ்வளவும். அப்படியான கையெழுத்தை கொண்டு எழுதக்கூடிய மாஹிரூன் ஃபில் ஹப் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த பீந்து இருக்கக்கூடிய பகுதியை கொண்டு எழுதி அதுக்கு பிஞ்சிருக்கிறது போலவே இன்னொரு தாள் செய்வார்கள். அதான் அதில் விசேஷம். அந்த தாள் எப்படி இருக்கும், பீந்து போயிருக்கக்கூடிய தாள் எப்படி இருக்கிறதோ அதுக்கு என்றும் வித்தியாசம் காண முடியாத மாதிரியே ஒரு தாளை அமைத்து அதனுடைய சேர்த்து இணைத்து அந்த நூலை மீண்டும் தஜ்ரீத் செய்து இவ்வளவு இலாஜ் நடக்கின்றதே, இது ஒரு நூலுக்கு நடக்கக்கூடிய இலாஜா இல்லையா, சிகிச்சை. இந்த சிகிச்சையை செய்கின்ற இடம் அந்த மக்தபாவில் ஒரு முஸ்தஷ்பா, முஸ்தஷ்பல் குதுப் கிஸ்முல் இலாஜ் இருக்கும். இதனை செய்து பிறகு அந்த அலுமாரியில் கொண்டு வந்து வைப்பார்கள். எவரும் அவற்றை தொட முடியாது, பார்த்து கொள்ளலாம். சரியானது, ஏனென்றால் தொட்டு பார்த்தால் என்ன செய்யும், ஒரு நாளைக்கு 100 பேர் வந்து தொட்டு பார்த்தால் செஞ்சிடும் பேசிடும். ஆகவே இது முக்கியம் என்னென்றால், ஷியாக்களுடைய மக்தபா என்று ஒதுக்க முடியாது உள்ளது. அதில் ஷியாக்களுடைய நூல்களோடு சுன்னத்துல் ஜமாத்தினரின் நூல்களும் சேர்ந்திருக்கின்றன. ஆகவே தான் நாம் அவற்றை இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். மக்தபத்துல் மர்அஷியை இன்றும் நிறைய கிதாபுகள் வரும், மக்தபத்துல் மர்அஷியை அடிப்படையாக சொல்லியிருப்பார்கள். அங்கு இருந்திருக்கிறார்கள் சுன்னத்துல் ஜமாத்தினரும் போய் எடுக்கிறார்கள் அங்கு, என்றால் அசுல் அங்கு இருக்கிறது. கேட்டால் போட்டோ காப்பி இருக்கலாம், ஒரிஜினலை தர மாட்டார்கள், என்ன செய்வார்கள், போட்டோ காப்பி எடுத்துக்கொள்ளலாம். இப்படி சில மக்தபாக்களுடைய தகவல்கள் இங்கே இருக்கின்றன, அவற்றை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அடுத்த பக்கத்தில் நீங்கள் படிக்க போவது அஷ்ஹருல் மக்தபாத்தி ஃபில் ஆலம் ஃபில் அஸ்ருல் ஹதீஸ், தற்காலத்திலே இருக்கக்கூடிய உலக மட்டத்தில் பிரபல்யமாக பேசப்படக்கூடிய சில முக்கிய நூல் நிலையங்களை பற்றி அடுத்த பக்கத்தில் வருகிறது. அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த விடயங்களுக்கு போவோம்.